வன்மை தருவாக மனுள் வைத்த பொருள் வலுவா உண்மை விளக்கம் உரை செய்ய தின்மதஞ்சேறு அந்தி நிற தந்தி முகத்துந்தி வயிற்றைங்கரனை வந்த மர உந்தியுள் வைப்பா திருச்சிற்றம்பலம் நம பார்வதீபதையே சமயாச்சாரி சந்தானாச்சாரியர் திருவடி வாழ்வான் நிறைவே கோதிலாகமுதே குறைவிலா நிறைவே கோதிலாகமுதே ஈரிலா கூடுஞ்சூடர் குன்றே மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்தன் மனத்திடை மன்னிய மன்னே சிறைபெற நீர் போல் சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெருந்துரையோரை சிவனே இறைவனே நீயும் உடலிடம் கொண்டாய் இனியுன்னை என்ற ஏனே அருட்கடலாகிய பாலகுஷாம்பாள் கடம்பவனேசுருடைய சிறுவருடினாலே உண்மை விளக்கம் என்கின்ற இந்த ஞான சாத்திரத்திலே 15வது பாடல் முதலாக இப்பொழுது பாடம் சொல்லப்படும். ஞான நூல்களை கேட்பது சிந்திப்பது தெளிவது நிட்டகூடுதல் என்று 4 வகையாக சொல்லப்படும். எதை கேட்கின்றோமோ அதுக்கு தக்கவாறு பயன் உண்டாகும், எதை பற்றி சிந்திக்கிறோமோ அதுக்கு தக்க பயன் உண்டு, எதை தெளிகின்றோமோ அதற்கு உண்டான பயன், எதை பற்றி ஆழ்ந்து அதான் சிந்தித்த இது நிட்டகூடுதல், எதை பற்றி ஆழ்ந்து விடுகிறோமோ ஒரு பொருளிலே அதுக்கு உண்டான பலன், இப்படி எல்லாவற்றிலும் உண்டு. அது உலகியலை பற்றி எப்படி கேட்பது சிந்திப்பது தெளிவது நிட்ட கூடுதல் வேறு, சிவத்தை பற்றி கேட்பது சிந்திப்பது தெளிதல் நிட்ட கூடல் என்று 4. இப்பொழுது நாம் செய்வது சிவத்தை பற்றி, சிவத்தை பற்றி கேட்கிறோம் சிந்திக்கிறோம் தெளிகிறோம் பிறகு நிட்ட கூடுதல். நிட்ட கூடுதல் மெல்ல வரட்டும், நிட்ட கூடுதல்னா உங்களுக்கு விளங்கி விளங்காமல் இருக்கும். அதனால அடுத்தது யானம் அது வந்து இந்த 4க்கும் பயன் உண்டு. கேட்டல் சரியே சிந்தித்தல், கேட்டலுடன் சிந்தித்தல், சிந்தித்தல் கிரியே, தெளிதல் யோகம், நிட்ட உடல் ஞானம். கேட்பது சரியே சிந்தித்தல் கிரியை தெளிதல் யோகம் நிட்ட கூடுதல் ஞானம். கேட்பதற்கு கேட்பதே சரியே, கேட்பதே சரியே அப்படின்னா அதனுடைய உயர்வு எவ்வளவு பார்த்துப்பா, சரியை தொண்டு கிரியை யோகம் ஞானம்னு கேள்விப்படுறோம் அல்லவா. சரியைக்கு சாலோகம், கிரியைக்கு சாமீபம், தெளிதலுக்கு சாரூபம், நிட்ட கூடுதலுக்கு வந்து சாரூபம் சாயுச்சியம். இப்படி சரியகிரிய யோக ஞானங்களுக்கு பயன் சொல்லுவது போல கேட்டல் சிந்தித்தல் தெளிந்த நட்ட உடலுக்கும் பயன். அதான் கேட்டல் சரியே, இது என்ன சரியேன்னு கேட்டால் இதுதான் ஞானத்தில் சரியே, சாதாரண சரியே இல்லை. இப்ப சாதாரண சரியேன்னா சமய தீட்சை பெற்றவா காலையில ஸ்நானம் அனுட்டானம் முதலானவற்றை முடித்துக் கொண்டு அதற்கு மேல மலர் பறித்தல் திருவலகிடுதல் விளக்கிடுதல் தூபமிடுதல் பாடுதல் புலர்வதன் முன் அழகிட்டு மெடுக்கு விட்டு பூமாலை புனைந்து ஏற்றி புகழ்ந்து பாடுதல், இது சரியே சரியையா? இப்ப இந்த ஞான நூலை கேட்கறது சரியேனா? இது ஞானத்தில் சரியே. ஒவ்வொன்றிலும் நாலு இருக்கு, அது பின்னாடி வருது நோச்சுங்க. சரியையில சரியை சரியே, சரியையில் கிரியே, சரியையில் யோகம், சரியையில் ஞானம், கிரியையில் சரியே, கிரியையில் கிரியை, கிரியையில் யோகம், கிரியையில் ஞானம், யோகத்தில் சரியே, யோகத்தில் கிரியே, யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம், ஞானத்தில் சரியே, ஞானத்தில் கிரியே, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். இப்படி இந்த நாலும் பதினாறாக இருக்கிறது. இந்த நான்கு பதினாறுல நன்னாங்கு பதினாறாக இருப்பதுல இப்ப இந்த ஞான நூலை கேட்பது எதுன்னு கேட்டா பதிமூணாவது படிது. அந்த முன்னாங்கு பன்னெண்டு போயிருதா, இப்ப இது மூணாவது ஞானத்தில் சரியை, இது பதிமூன்றாவது படி. இந்த ஞானத்தில் சரியையில் நின்றவர் தான் அப்பர், ஞானத்தில் கிரியையில் நின்றவர் சம்பந்தர், ஞானத்தில் யோகத்தில் நின்றவர் சுந்தர், ஞானத்தில் ஞானம் மாணிக்கவாசகர். அதனால இப்ப இந்த உண்மை விளக்கம் முதலான சாத்திர நூல்களை கேட்பது சரியே, ஞானத்தில் சரி, சாதாரண சரியே இல்ல, ஞானத்தில் சரி. அதில் என்ன இதுல விஷயம் என்று கேட்டால், உலகம் முழுவதும் தத்துவமே, உலகம் முழுவதும் தத்துவ பொருளே. தத்துவ பொருள் என்று சொன்னால் மண் முதலாக நாத முடிவாக, அவ்வளவுதானே உலகமே. மண் முதலாக நாத முடிவாக உள்ள 36 தத்துவங்கள், இந்த 36 தத்துவங்களை உணர்ந்து இந்த தத்துவங்கள் எல்லாம் அல்லவென்று நீங்கி, தத்துவங்கள் நாமல்லவென்று நீங்கி, தத்துவங்களை கடந்தவன் சிவன் என்று உண்ணி, சிவத்தோடு நாம் கலப்பதுதான் உண்மை என்று எண்ணி வருகின்ற நிலைதான் தத்துவ காட்சின்னு. தத்துவ தரிசனம், தத்துவ காட்சி, தத்துவ ரூபம் என்றெல்லாம் பின்னாடி அதெல்லாம் என்ன வரைய அவர் அது என்ன பெரிய கடல் போல கிடக்குது. இந்த தத்துவங்களை உணர்ந்து கொண்டாத்தான், தெரிஞ்சு கொண்டாத்தான், ஓஹோ தத்துவம் வளவுதானா, இந்த தத்துவம் நாம் அல்ல என்று நீங்குவதற்கான முயற்சி கைகூடும். ஆனா தத்துவங்களில தான் இப்ப நம்முடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம பிறந்து வாழ்ந்து முடியறதெல்லாம் தத்துவங்கள் தான். இந்த தத்துவங்களுடைய உண்மையை தெரிந்து கொண்டு இந்த தத்துவங்களை எப்படி நீக்குவது என்பது தெரிந்து கொண்டு, தத்துவங்களிலிருந்து நீங்குவது, தத்துவங்களிலிருந்து நீங்குவது, தத்துவங்களிலிருந்து நீங்கினாத்த முத்தி, தத்துவங்களிலிருந்து நீங்குதல் முத்தி. இப்ப இதை கேட்கும் போதே நீங்கிற மாதிரி எல்லாம் வந்துடும், கேட்கும் போதே நீங்கிற மாதிரி எல்லாம் வந்துடும், அப்புறம் அதை கடைபிடிக்கும் போது சுத்தமாக நீங்கிவிடும். அதனாலே நினைத்ததனையில் தவறாமல், நிலைத்த புத்திதனை பிரியாமல், கனத்த தத்துவமுற்று அழியாமல், கதித்த நித்திய சித்தடைவாய் சொன்னார், கனத்த தத்துவமுற்று அழியாமல், தத்துவங்களுக்குள்ளேயே கட்டுப்பட்டு கிடந்து பரப்பரப்பிலே பூந்து அழிந்து போகாமல். தத்துவங்களிலே இப்ப கர்மேந்திரியங்களை பத்தி சொன்னோம், பூதம் 5, பூதங்கள் 5, புலன்கள் 5, ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5, அந்த கரணம் 4, பூதம் 5, புலன் 5, ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5, அந்த கரணம் 4, ஆக 24. இந்த 24 தான் ஆன்ம தத்துவம். இப்ப கண்மேந்திரியங்களை பத்தி சென்ற பாடத்துல வந்தது, அது கண்மேந்திரியம் என்றால் வாக்கு, பாதம், பாதம் பாணினா கை, அப்புறம் குதம் என்பது எருவாய், உபத்த என்பது கருவாய், ஆக இந்த 5 கண்மேந்திரியம் என்று பெயர். அதற்கு மேலே தொழிற்பொறிகளின் செயல் நிகழுமாறு வாக்கு ஆகாய இடமா வந்து வசனிக்கும். இந்த வாக்கு செவி, வாக்கு, பாதம், பாணி, குதம், உபத்த இவைகளுக்கெல்லாம் அது தானே செயல்படுவது இல்லையா, அதுக்கு இந்த பூதங்கள் உதவி செய்துங்கிறார். தானே இந்த வாக்கு, பாதம், பாணி, பாயு, உபத்த இவைகளில் தானே செயல்படுவதில்லை, அது செயல்படுவதற்கு இது துணையா இருக்குதுங்கிறார். இது துணைன்னா வாக்கு ஆகாய இடமா வந்து வசனிக்கும், வாக்கு வசனிப்பதற்கு ஆகாய பூதம் துணையாச்சு. வாக்கு வசனிக்கிறது. இப்ப இது ஆகாசத்துல தானே பண்ணிக்கிட்டு இருக்குது. வாக்கு ஆகாயம் இடமா வந்து வசனிக்கும், கால் போக்காரும் காற்றிடமா புள்ளி. கால் போக்குவரத்து இருக்குது பாரு. இதுக்கு துணை வாயு பூதம் வசனித்தருக்கு, ஆகாய பூதம் போக்குவரவுக்கு, காற்று வாயு பூதம் துணை. வாயு பூதத்துலதான் போக்குவரத்து இருக்கு. அந்த வாயு பூதம் துணை செய்யலைன்னா போகாது, கால் போகாது, எட்டி வைக்காது. இதெல்லாம் நமக்கு தெரியாது. இதெல்லாம் யாரு சொல்லியிருக்காருன்னா ஆகமத்துல ஜெகர்வான் சொல்லியிருக்காரு. காத்து இல்லா போவாது. காத்து மூலமாத்தான் போக்கு வரத்தும் காத்து இருக்கணும், வெளியிலயும் காத்து இருக்கணும். பொக்காரும் காட்டிடமா புள்ளி. ஆனால் ஏற்கும் இடும் கை, இந்த கை இருக்குவாரு. இது ஏற்பது இடுவது, இந்த ஈதல் ஏற்றலை செய்வது எந்த பூதம்னா தேய பூதம், அக்னி. ஈதல் ஏற்றலுக்கு இது கொடுத்தல் வாங்கல் செய்யறதுக்கு உதவி செய்வது தேய பூதம் செய்யுதான் அக்னி. குதம் நீரிடம் மலாதி விடும். குதம் எருவாயிருக்கு, அது வந்து அபுபூதத்தின் மூலமாக மலாதி முதலீடுகளை. உபத்தம் விந்து, அதனாலே உபத்தம் என்கின்ற கருவாயிருக்கு, அதுக்கு துணை செய்வது பிருத்திவி பூதம். இப்படி இந்த கண்வேந்திரிய ஐந்தும் துளிர்ப்படுவதற்கு இந்த ஐந்து பூதங்களும் துணையாக இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம இஷ்டத்துக்கு போறோம், நம்ம இஷ்டத்துக்கு வாரோம் அப்படின்னு தான் நாம நினைக்கிறோம். அப்படிதானே இந்த ஐந்து பூதங்களும் சூக்குமாக நம்ம கண்ணுக்கு தெரியாம சூக்கும ரூபமாக இருந்து இந்த செயலுக்கு துணையாக இருக்கிறது. வாக்கு ஆகாய இடமா வந்து வசனிக்கும், போக்காரும் காற்றிடமாம் புள்ளி அனல் வந்து வசனிக்கும். கால் போக்காரும் காற்றிடமா புள்ளி அனல் ஏற்கும் இடுங்கை. குதம் நீர் இடம் மலாதி விடும் பாரிடமா உபத்தம் விந்து பிருதிவி பூதம். இப்படி இந்த 20 தத்துவங்கள் இதில் அடங்கி போகுது. பூத 5, புலன்கள் 5, ஞானேந்திரி 5, கர்மேந்திரி 5. பூத 5ங்கிறது பிருதிவி அப்பு தேயு வாயு ஆகாயம். புலன் 5ங்கிறது ஓசை ஓசை பருஷம் உருவம் சுவை நாற்றம். அது சுவை ஒளி ஊறு ஓசை நாற்ற என்று வைந்தின் மகளிரிவான் கட்டை உலகுன்னு சொன்னார் திருவள்ளுவர். திருவள்ளுவர் அதை விடல. சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று வைந்தின் வகை தெரிவான் கட்டை உலக. கட்டை உலகம்னா அவனுக்கு தான் இந்த உலகம் தெரியும். இந்த தத்துவத்தை அப்படி சொல்லியிருக்காரு. அவர் சொல்லியிருக்காருல்ல, சுவை ஒளி ஊறு ஓசை நாற்ற என்று வைந்தின் மகளிரிவான் கட்டை, அவனிடத்துலதான் அவனுக்கு தான் இந்த உலகம் தெரியும், உலகத்தை பற்றி தெரியும். இப்படி 20 தத்துவம் போச்சா, அதுக்கு மேல 4 தத்துவங்கள். அந்த தத்துவம் தான் அந்தக்கரணம் சொல்றோம். 20க்கு மேல இருக்கிற அந்தக்கரணம். இப்ப இந்த 20 தத்துவங்களும் இந்த உயிர் உடம்போடு வாழ்வதற்கு துணையாக இருக்கு. தெரியுதா, உயிர் உடம்போடு வாழ்வதற்கு துணை செய்து கொண்டு இருக்கிறது. அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. இந்த தத்துவங்கள் இந்த தத்துவங்கள்லாம் இல்லைன்னா உடம்பு இல்லை, வாழ்வு இல்லை. இதுல கட்டி வச்சிருக்கிறார் நம்மளை, அதான் ஒரு ஆச்சரியம். அதற்கு மேலே வந்து அந்த கரணம். அந்த கரணம் என்று சொன்னால் அந்தரங்கம் என்றால் உள்ளே இருப்பது. அந்தரங்கம் அந்த புறம், அந்தரங்கம் அந்தரியாகம் என்றெல்லாம் சொல்லுவது உள்ளே இருப்பது, அது அந்த கரணம். இது புறக்கரணம்னு வேறு, இதெல்லாம் புறக்கரணங்கள்னு வேறு, இது அகக்கரணம். அகக்கரணத்துக்கு அந்த கரணம். இந்த அக 4 கரணங்கள் மூலமாகத்தான் இந்த புறக்கரணங்கள் எல்லாம் செயல்படுது. அது ஒரு பெரிய ஆச்சரியம். இந்த 4 அந்த கரணங்கள் இருக்கே, அது நம்ம வருந்த பாட்டில் வருது. இந்த அந்த கரணம் 4 மூலமாகத்தான் இந்த மற்ற 20 கருவிகளும் 20 தத்துவங்களும் தொழில்படுது. அந்த அளவுக்கு இந்த அந்த கரணம் இயக்குது. அதான் தனு கரண போன போகம்னார். தனு கரண போன போகம், ஆக நான்கையும் சிவபெருமான் தந்திருக்கிறார் என்று சொல்லுவதிலே இந்த கரணங்கிறது அந்த கரணத்தை குறிக்கும். சிவபெருமானுக்கு இந்த கரணங்கள் இல்லை அப்படின்னார். கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கரைமடற்ற திருவாசல், கரணங்கள் எல்லாம் கடந்து, இது கரணங்களுக்கு எல்லாம் உள்ள கிடக்கிறது இது, அது கரணங்கள் எல்லாம் கடந்து நிற்பது அது. அந்த கரணம் அடைவே உரைக்க கேள், அந்த கரணத்தை உனக்கு முறையாக சொல்ல கேள். அந்த மனம் புத்தியுடன் ஆங்காரம் சிந்தையவை பற்றியது நிச்சயத்து பல்கால் எழுந்திருந்தங்கு உற்றது சிந்திக்கும் உணர். மனம் புத்தி அகங்காரம் சித்தம், மனம் புத்தி சித்தம் அகங்காரம், ஆக இந்த நான்கு அந்த கரணம். அகங்காரம்னு சொல்றது அகங்காரம்னு சொல்றது, அது அகங்காரம் என்றாலும் அகங்காரம் என்றாலும் உண்டு. இந்த நான்கு கரணம் உட்கருவின்னு சொல்றது, உட்கருவி என்று சொல்வது. அக்கருவியை அகக்கருவிகள நான்கையும் முறையாக சொல்ல கேட்பாய். அவை மனம் புத்தி அகங்காரம் சித்தம் என்பனவா. மனம் புரிவழி வரும் புலன் ஒன்றை பற்றும், பற்றியதனை புத்தி இது என உறுதி செய்யும். அகங்கார இச்செயல்களுக்கு காரணமாய் அமைந்து யான் இதனை செய்வல் என முந்தும். சித்தம் இக்கருவி மூன்றானும் வரும் பயனை கவர்ந்து நினைவு வடிவில் நிற்கும். இது எப்படின்னு கேட்டா, மனம் புத்தி சித்த அகங்கார நான்கு என்ன பண்ணும் என்றால், ஒரு பொருளை இது இது எது என்று யோசிக்கும். பற்றுதல் பற்றிய பிறகு புத்தி இன்னதுதான் என்று நிச்சயிக்கும். அந்த நிச்சயிக்கிறதுக்கு துணையாக இருப்பது அகங்காரம். இப்ப இருட்டுல போறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு பழுத கிடந்துச்சுன்னா அது என்ன அப்படின்னு பாக்குறது மனசு. ஒரு பழுத கிடந்துச்சுன்னா என்னது பழுதையா இன்னும் வேற ஒன்னா அப்படின்னு பார்க்கறது மனம். சரி இதை என்னதுன்னு முடிவு பண்ணணுங்கிறது அகங்காரம். இது என்னதுன்னு முடிவு பண்றது, முடிவு பண்றது அகங்கார தத்துவம். அப்படி முடிவு பண்ண ஒரு பாடு இதுதான் நிச்சயம் பண்றதுதான் புத்தி தத்துவம். இது பழுத அல்லது பாம்பு என்று நிச்சயிப்பது புத்தி தத்துவம். நிச்சயத்ததை நிறுத்திக் கொள்வது சித்தம், சித்தத்துவம் சிந்தை. மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்த நான்கு துணையா இருந்தா தான் இனி இந்த பொருளை இன்னதுன்னு நீ உறுதி பண்ண முடியும், இது தெரிந்து கொள்ள முடியும். அதனாலே இப்ப இருட்டுல பார்க்கும் போது சந்தேகம் வந்துடும்ல, அதுதான் மனம். பார்க்குது கண்ணு பார்க்குது, மனம் அதை பற்றுது, பற்றும் போது இதுவா அதுவா என்று சந்தேகப்படுது ஐயப்பாடு. அப்படி சந்தேகம் வந்த ஒரு பாடு இதுதான் என்று அதை உறுதி பண்ண வேணும் என்று சிந்திப்பது அகங்காரம், நினைப்பது அகங்கார தத்துவம். அது அகங்காரம் நினைச்ச உடனே புத்தி என்ன பண்ணுது, இது பழுதாதா அல்ல பாம்பு அல்ல என்று சொல்லி தீர்மானம் பண்ணுவது புத்தி தத்துவம். அது தீர்மானம் பண்ணிச்சுன்னா அதை சித்தத்தில் நிறுத்திக் கொள்வது சித்த தத்துவம், சித்தை சிந்தை விளங்குதா. ஆகையினாலே இது சிந்தையில நிறுத்திக்கிச்சுன்னா மறுபடியும் அங்க போகும்போது பயப்படாது. மறுபடியும் அந்த வழியில போகும்போது சிந்தையில நிறுத்திக்கிச்சல்ல, முதல்லதான் பார்த்து அது பழுதேறதான உறுதி பண்ணும், அதனால பயப்படும். இந்த இது இருக்கு, இந்த நான்கு, இந்த ஒன்றுல இந்த நான்கு தத்துவம் வேலை செய்யுது. இதே எல்லா பொருளையும் எல்லா தொழிலையும் இந்த நான்கு தத்துவம் வேலை செய்யும். எல்லா தத்துவங்கள்லயும் எல்லா செயல்கள்லையும் இந்த நான்கு தத்துவம் வேலை செய்யும். இந்த நான்கு தத்துவம் வேலை செய்யறதத்தான் புறக்கருவிகள் அதுக்கு துணை செய்யும். புறக்கருவிகள் அதே துணை செய்யும். ஒரு பொருளை அனுபவிப்பதற்கு அந்த பொருளை தொடர்பு வைக்கிறதுக்கு எல்லாமே வந்து அகக்கருவி உடன்பட்டா தான் புறக்கருவியை வேலை செய்யும். அதனாலே இந்த அந்த கரணத்துக்கு ஒரு தனி மதிப்பு, அந்த கரணத்துக்கு தனி மதிப்பு. உள்ள இருக்கிற ஆளுக்கு மதிப்பு அதிகம் தானே, வெளியில வாசல்ல நிக்கிறவனுக்கு மதிப்பு கிடையாது, உள்ள சேர்ல உட்கார்ந்து இருக்கிற ஆளுக்கு தானே மதிப்பு. இந்த ஆளு கூட நிறுத்திடலாம், உள்ள இருக்கிற ஆளு பார்க்க முடியாது நின்னுங்க அப்படின்னு நிறுத்திடுவான். அது போல அந்த கரணத்துக்கு தனி மதிப்பு. மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்த 24 அசுத்த தத்துவம் என்று சொல்லப்படும். இந்த 24 அசுத்த தத்துவம், இந்த தத்துவங்கள் 24 அப்புறம் 7 அப்புறம் 5 இப்படி இருக்குதா தத்துவம், 24 அப்புறம் 7 அப்புறம் 5 ஆக 36. இந்த மூன்று வகையான தத்துவங்கள், இது சுத்தமா அசுத்தம் தான். இதுவரையில் அசுத்த தத்துவம், அசுத்த தத்துவம். இந்த இதுக்கு மேல வர்ற 7 தத்துவம் இருக்குது பாரு, அதுக்கு வித்யா தத்துவம்னு பேர், அது சுத்தா சுத்தம். சுத்தமும் அசுத்தமும் கலந்தது, சுத்தமும் அசுத்தமும் கலந்தது. அதுக்கு மேல அஞ்சு இருக்குது பாரு, அது சுத்தம். அந்த அஞ்சு சுத்த தத்துவத்தில தான் சிவபெருமான் இறங்கி வந்திருந்து வேலை செய்யறது, அது கீழே வரமாட்டாரு. அது வேறு, எல்லா பொருளையும் கலந்துருக்குறாங்கிறது அது வேறு. ஆனால் அவர் திருமேனி எடுத்துக்கொண்டு அருள் பண்ணுகிற நில அந்த அஞ்சு தத்துவ சிவதத்துவம் அஞ்சில் தான், சிவதத்துவம் அஞ்சில் தான். அதை பின்னாடி வருது, அதை சொல்கிறோம். ஆகையினாலே இப்படி இந்த 24 அசுத்த தத்துவங்கள், அசுத்த தத்துவத்தில் தான் இப்போ நம்ம இருந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு புழங்கி கொண்டு மண்ணிலிருந்து இதுவரையும் பார்த்துக்கோ, பூரா அசுத்தம் தான். இதில் தான் நம்ம வாழ்க்கையே நடந்து கொண்டு இருக்கு. உடம்பும் சரி, இப்போ எல்லாம் உடம்பெல்லாம் அதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு இல்லை, உடம்பு உலகம் எல்லாமே இந்த 24 தத்துவத்துக்குள்ளே அடங்கி போச்சு, அதோட சந்தேகம் இல்லையே. இம்முழுவதும் அசுத்தம் தான். இந்த அசுத்த தத்துவத்தை அசுத்த தத்துவம் என்று அறிவது தத்துவ சுத்தி, அசுத்தம் என்று அறிவது. பல பேருக்கு அசுத்தம் தானே சுத்தமாகவே தெரியுது. அசுத்தத்தை அசுத்த தத்துவத்தை அசுத்தம் என்று அறிந்து நீங்க வேண்டும் என்று நினைப்பதே தத்துவ சுத்தின்னு பேர், தத்துவ சுத்தின்னு. இப்படி 24 முடிந்தது. அதற்கு மேலே வித்யா தத்துவம், ஓதியிடும் ஆதாரும் உற்ற ஆன்ம தத்துவம் என்று ஆதி அருள் நூல் அறையுங்கள். ஏன்னா இடையிடையே என்ன பண்றாருன்னா இந்த ஆசிரியர், நான் சொல்லல சிவபெருமான் சொன்ன நூல் தான் சொல்லுது அப்படியே சொல்லிட்டு வர்றாரு. கிட்டிக்கா இருக்கணுமா, இது நான் சொல்லல சிவபெருமான் சிவாகமத்தில் சொல்லியிருக்கதான் சொல்றேன். ஓதியிடும் ஆதாரும் உற்ற ஆன்ம தத்துவம் என்று ஆதி அருள் நூல் அறையுங்கள். தீதரவே வித்யா தத்துவங்கள் தம்மை விளம்பக்க உத்தமனே நன்றா உனக்கு. ஐயாலே இந்த தத்துவங்களை கேட்க வந்துட்டி அல்லவா, அதனாலேயே நீ உத்தமன் ஆகிவிட்டாய் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்குறாரு சிஷியனுக்கு. தத்துவங்களை கேட்பதனால நீ தத்துவங்கள்லேருந்து நீங்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு வந்துடும், வந்துடும். அதனாலதான் தீத அறவே வித்யா தத்துவங்கள் தம்மை விளம்பக்க உத்தமனே நன்றா உனக்கு. வித்யா தத்துவங்கள் இவைகளை விட கொஞ்சம் உயர்ந்த ஸ்தானம், இந்த அசுத்த தத்துவங்களை விட அது கொஞ்சம் உசந்தது, அது சுத்தமும் அசுத்தமும் கலந்தது. இந்த இந்த 24 தத்துவ இந்த 36 தத்துவங்களில் அந்த சிவ தத்துவம் அஞ்சும் இந்த வித்யா தத்துவம் 7 இயக்குது. வித்யா தத்துவம் 7 இந்த அசுத்த தத்துவம் 24 இயக்குது. அப்படி டெல்லி அதிகாரி மெட்ராஸ் அதிகாரி இயக்க, மெட்ராஸ் அதிகாரி குளித்தரை அதிகாரியை இயக்குற மாதிரி அந்த சுத்த தத்துவம் அஞ்சும் டெல்லி அதிகாரி டெல்லி மந்திரி, இந்த வித்யா தத்துவம் 7 சென்னை மந்திரிகள், இந்த அசு ஆன்மத்து 24 இங்க நகராட்சியில் இருக்கிற அதிகாரி, அவர் அவரை ஏக்க அவர் அவரை ஏக்க இப்படி எல்லாம் வணங்குதா. ரொம்ப ஒரு ஆழமான விஷயம், இதை சிந்திச்சாத்தான் உண்மை விளங்கும். நம்மளா நடக்கிறவா இல்ல மேலே ஒரு ஆள் இருந்து இப்படி எல்லாம் பண்ணி வைக்கிறாளா. உத்தமனே நன்றா உனக்கு. ஆச்சாரியனாலே வந்து ஞானாசிரியனால, ஞானாசிரியனாலே உத்தமனேன்னு சிஷியன் பேர் வாங்கிறது பெரும் பேர். ஞானாசிரியன்கிட்ட உத்தமன்னு பேர் வாங்கணும், மனைவி கிட்ட வாங்கிடலாம் வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்தவன அனுபவம் மாட்டேன், வாங்கிடலாம் பிள்ளைகிட்ட வாங்கிடலாம் மற்றெல்லாம். ஞானாசிரியன்கிட்ட வாங்குறவனுக்கு முத்தி பேர், ஞானாசிரியன்கிட்ட உத்தமன் வாங்கிட்டான்னா முத்தி பேர். உத்தமன்ங்கிறது யாருடைய பேர் தெரியுமா, சௌர்மன் உத்தமன் அத்தன் உன்னையல்லாது உள்ளேன் பிரதெய்வம் உன்னையல்லாது எங்கள் உத்தமனே. குருநாத படம் சொல்லிட்டு இருக்கும் போது இது திருச்சியில திருவாஞ்சூர் போது சொன்னாரு, 73 சொன்னாரு. அந்த உத்தமனேங்கிற திருவாசகம் வந்து பாடம் நடந்துகிட்டு இருந்துச்சு, அதை சொன்னார் உத்தமனே. இப்போ ஒரு சுபகாரியத்தை எழுதி இந்த வேலையில செய்ய என்னன்னு எழுதுவோம், உத்தமன் அப்படின்னு. நீங்க சொல்லுங்க, நீங்க சொன்னாத்தான் சரின்னாரு. எனக்கிட்ட என்ன சோசியல், நீங்க சொல்லுங்க என்ன எழுதுவிய செய்ய உத்தமன். உத்தமங்கிற சுதா அவ்வளவு உயர்ந்து அவ்வளவு உத்தமம் மத்தியமம் அகம் சுத்த தத்துவம் அஞ்சு உத்தம தத்துவம் வித்யாதத்துவம் வித்யாதத்துவம் ஏழும் மத்தியமம், அசுத்த தத்துவம் 24 ஆதம், எல்லாம் முன்னுகையா இருக்கு. உத்தமம், மத்தியமம், ஆதமம், காலம், வித்யாதத்துவம் 7 வர சொல்றார். எது எதுன்னு அது காலம், நியதி, கருதும் கலை, வித்தை, ஏழை ராகம், புருட நேமாயை, மாலரவே மாலர ஏழ் சொன்னோம் அடைவாக சொன்ன இவை தம்முன்மை உண்ணி உரைக்கு நாம் உற்று. காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை ஆக எழுந்துருச்சா? காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை ஆக 7 தத்துவம். இப்ப 31, இது வரையும் 31. இந்த 7 தத்துவத்தை ஞாபகத்துல வச்சுக்கிட்டியா? இந்த 7 தத்துவங்களுடைய தன்மைகளை சொல்றேன்னு சொல்றார். இந்த 7 தத்துவங்கள் எப்படிப்பட்டது என்று சொல்றார். காலம் வந்து 3 நிலையாக இருப்பது, செல்காலம், நிகழ்காலம், எதிர்காலம், 3 வகையாக இருப்பது காலம். காலமே கடவுளாகனு கூட சித்தியார்ல வருது. என்ன, காலம் வந்து அவ்வளவு முக்கியமானது, காலம் அவ்வளவு முக்கியமானது. காலம் அறிந்து இடத்தார் செய்யும் ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யும் ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யும் என்பது. அதனால காலம் பொன்னை விட உயர்ந்தது. பொன் போனால் வரும், காலம் போனால் வராது. பொன் போனால் வரும், காலம் போனால் வராது. அதனாலே காலம் பார்த்து வருவது கூட அந்த பேர் காலம், காலபாசம் பிடித்து. அதனால காலம் வந்து முக்கியம். கால தத்துவம் பிரித்துக்க, கால தத்துவம் எல்லை பலம் புதுமை எப்போது நிச்சயித்தல் அல்லர் தருங்கிறிய ஆன்மாவுக்கு ஒல்லை அறிவு ஆசை ஐம்புலனு ஆற வருங்காலம் குறியா மயக்கென்று கொள். இதுல இந்த கால தத்துவம் இருக்கே, உயிர்களுக்கு கால தத்துவம் இறந்த காலத்தின் எல்லையையும் நிகழ்காலத்து பயனையும் எதிர்காலத்து புதுமையையும் விளக்கும். இறந்த காலத்து எல்லையையும், இறந்த கால எல்லை என்று சொன்னால் இப்ப எவ்வளவு காலம் சென்றிருக்கிறது என்று அளவு கண்டு விடலாம். செல்காலத்தை இப்ப நமக்கு எவ்வளவு காலம் ஆயிருக்குன்னு சுத்தமா வினாடி வரையிலும் போட்டலாம். இத்தனை வருஷம், இத்தனை மாசம், இத்தனை நாள், இத்தனை நாளிகே, இத்தனை வினாடி, இத்தனை தற்பரை, இத்தனை விதற்பரைன்னு வரையிலும் போட்டலாம். ஒரு நாளைக்கு 60 வினாடி, ஒரு வினாடிக்கு 60 தற்பரை, அப்படி இருக்கு. ஆமா ஆமா. அதனால இந்த காலம் செல்காலம் இறந்த காலத்தினுடைய எல்லையையும் நிகழ்காலத்து பயனை. இப்ப இந்த காலத்துல நிகழ்காலம் இருக்க, இப்போ நிகழ்காலம் என்பது இது இப்ப பயனோடு போய் கொண்டிருக்கிறோம். பயனோடு போய் கொண்டிருக்கிறோம்னா இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்க நன்மையோ தீமையோ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த காலம் நிகழ்கால பயன். எதிர்காலத்து புதுமை, எதிர்காலத்து புதுமை என்பது வருவது புதுமை தானே, வருவது புதிது தானே, வருவது புதுசு தானே, அது பழையது. இது பழமையும் புதுமையும் நிகழ்காலம், வருங்காலம் புதுமை. புதுமையில நன்மையும் வரலாம், அதற்கு மாறாக வரலாம், ஆக நமக்கு நன்மைதான் வரும். இப்படி விளக்கும் நியதி தத்துவம் இருக்கு பாரு. அடுத்தது நியதி தத்துவம், கால தத்துவத்தை பத்தி இப்ப சொன்னோமா. காலம் வந்து எல்லா செயல்களிலையும் வந்து முக்கியமானதாக விளங்குகின்றது கால தத்துவம். காலமே உனை என்று கொள் காண்பதே என்று கூட சொல்றாரு மாணிக்கவாசகர். மேலைவானவர் அறியாததோர் கோலமே என ஆட்கொண்ட கூத்தனே ஞாலமே விசும்பே என்று சொல்றார். அந்த தத்துவத்தை ஞாலமே விசும்பே, இவை வந்து போம் காலமே உனை என்று கொள்கால். திருவாசகம், நீங்க இந்த தோத்தர நூலோடு தொடர்பு வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது அப்படித்தான் வரும், நம்ம வச்சுல அப்படித்தான் வரும். அதிகபட்சம் காலம் உண்டாகவே சொல்றாரு. இது ஞாலமே விசும்பே, இவை வந்து போம் காலம். வந்தது ஒரு காலம், நிற்பது ஒரு காலம், செல்வது வந்து போம் காலமே உன என்று சிவருவான காலமேன்னு சொல்றார். சிவருமான் கால தத்துவமாகவும் இருக்கிறார், உன என்று கொள்கிறான். சென்ற காலத்தின் படுதல் ஆத்திரமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும். யாரு சொல்றா? சென்ற காலத்தின் படுதல் ஆத்திரமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும். இன்று எழுந்த அருளை, அது மூணு காலத்தையும் எதிர சொல்லிட்டார். இன்று எழுந்த அருளை பெற்ற வீரதனால் எற்றைக்கும் திருவருடையும். யார் சொல்றாரே? இது யார் சொல்றா? குலச்சிர நாயனார் சொல்றார். யார்? ஞானசம்பந்தர் மதுரைக்கு எழுந்தனும்னு சொல்றார். சென்ற காலத்தின் பொழுதிலா தரம் இனி எதிர்காலத்தின் சிறப்பு என்று எழுந்த அருளை பெற்ற வேறு இதனால் எற்றைக்கும் திருவருளுடையும். அப்படி நெயடி தத்துவம் எப்பொழுதும் வினைப்பயனை வினை முதலை சாறுமாறு நியமிக்கும். நெயடி தத்துவருக்கு பாருங்க, இந்த நெய்தி தத்துவங்கிறது இதெல்லாம் நமக்கு தெரியாம இருக்கிறது. நெய்தி தத்துவம் என்பது செல்போன் மாதிரின்னு வச்சுக்கோங்க, செல்போன் போல. இப்ப குணசேகரனுடைய நம்பரை போட்டு செல் போன்ல பேசணும்னா அந்த நம்பர் நேராக குணசேகரனுக்கு தான் போகும். ஏ, தெரியாம ஒரு நம்பரை மாத்தி விட்டோம்னா அது ராங் நம்பரா போற, அது வேற. ஆக 944 99 முடியுது குணசேகரன் நம்பர் அப்படின்னு சொன்னா அது குணசேகரனுக்கே போய் சேருவது போல இந்த உயிர்கள் செய்த நல்வினை தீவினுடைய பயனை அந்த வினையினுடைய பயனை அந்த உயிருக்கே சேர்த்து வைப்பது நெய்தி தத்துவம். அதான் நெய்தி, இது நெய்திப்பா, அது விதின்னு சொல்ற மாதிரி கூட அது நெய்தி தத்துவம். இது இவருக்கு தான், இது இவருக்கு தான், இது இவருக்கு தான். அந்த பயனை இன்னொருத்த அனுபவிக்க முடியாது. என்ன காரணம் என்றால் அந்த எல்லாமே சடப்பொருள் தான், எல்லாமே இதெல்லாம் சடங்கள் தான். ஆனால் இந்த சித்து பொருள் இதோட கூட கலந்து இயக்குது. அதான் இப்ப சொன்ன பூதங்கள் சடப்பொருள் தானே, பூதங்கள் சடப்பொருள் தானே, காலம் சடப்பொருள் தான், எல்லாமே சடப்பொருள் தான். சடம்னா அறிவில்லாத பொருள். இத அறிவு பேரறிவு பொருளாக இருக்கிற சிவபெருமான இயக்குவதனாலதான் ஆமா இவர் இட்ட வெள்ளாம இவருக்கு, இந்த வயக்காடு இவருடையது, இவர் இட்டது, இந்த வெள்ளாமை இவர் தான் இருப்பார் என்று தீர்மானிப்பது போல நெய்தி தத்துவம் இந்த ஆன்மா செய்த நல்வினை தீவினுடைய பயனை இந்த ஆன்மாவுக்கு வந்து சேரும்படியாக வேறொருத்தருக்கு போகாதபடி இவருக்கே வரும்படியாக செய்வது நெய்தி தத்துவம். பிறர் செய்தது நமக்கு வராது, நாம் செய்தது பிறருக்கு போகாது. நன்றும் தீதும் தீது நன்றும் பிறர் தர வாரா, தீது நன்று பிறர் தரவர். அதனால நாம் செய்தவன நமக்கே வரும். அதை யாரும் இது பண்ண முடியாது. சிவபெருமானுடைய சட்டம் நன்மையாயினும் தீமையாயினும் சரி, நமக்கு 50 லட்சம் பணம் கிடைக்கணும்னு இருந்துச்சுன்னு வச்சுங்க, ஆனால் கட்டாயம் நமக்கே கிடைக்கும். நீதி பதவி பூர்வ புண்ணியானம், அதான் நெய்தி தத்துவம் செய்யறது. காலத்துக்கு மேல இருக்கிறது நெய்தி தத்துவம். இன்ன காலத்திலே இன்ன பயனே, இன்ன காலத்திலே இன்ன பயனே இந்த ஆன்மா அடையும். அது நன்மையோ தீமையோ சொல்ல முடியாது, வினைக்கு தகுந்தவாறு. அந்த காலத்துல அந்த பயனை அந்த ஆன்மாவுக்கு சேர்த்து வச்சிருவான். அதான் நெய்தி தத்துவம். நீதி என்பதுல இருந்து வந்த சொல்லு நெய்தி. இதை யாரும் மாத்த முடியாது, யாரும் மாத்த முடியாது. இப்ப துன்பப்படுறவன் என்ன சொல்றான் தெரியுமா? அவங்க செஞ்சிட்டாங்களா நமக்கு, இவங்க செஞ்சிட்டாலும் அவனால கெட்டு போச்சு, இவனால கெட்டு போச்சுன்னு தான் நாம எல்லாமே உலகத்துல எல்லாம் நினைக்கிறாங்க. எனக்கு அவன் கெடுதல் பண்ணிட்டான், இவன் கெடுதல் பண்ணிட்டான் அப்படின்னு நினைக்கிறது தவறு, தவறு. உன்னுடைய வினைப்படி இன்னார் மூலமாக இன்ன காலத்துல இன்ன பலனே இப்படி உனக்கு சேரு என்பது இன்னையில் அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு ஏற்றுமானால் அவரவரை நல்லார் பொல்லார் என்று நாடுவதன் நெஞ்சமே எல்லாம் சிவன் செயல் என்று என்பது குறிஞான சம்பந்தம். அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு ஏற்றுமானால், இவர் வந்து இப்ப காப்பி கொடுக்கணும்னு ஒரு நெய்தி, அதை நான் குடிக்கணும்னு ஒரு நெய்தி, கொஞ்சம் கூட பார்க்கலாம். நெய்தி தத்துவத்தை பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது வினை முதலை சாறுமாறு நியமிக்கும். வினை பயன் வினை முதலை சாறுமாறு. வினை முதல்னா யாரு? யாரு வினை முதல்? ஆன்மா, நம்மதான். வினையை செய்கின்றவன் வினை முதல், வினையை விதைத்தவன் வினையை அறுப்பான், தினையை விதைத்தவன் தினையை அறுப்பான் என்றபடி வினை முதல்னா நாமதான். வினை முதல் ஆன்மாதம், வினை முதலை சாறுமாறு நியமிக்கும். கலை ஆணவத்தை சிறிது நீக்கி உயிரின் செயலாற்றலை எடுப்போம். அப்பா இப்ப கலை என்கின்ற தத்துவம் என்ன பண்ணும்னா, இப்ப இதுவரையில ஆன்மாவுக்கு அறிவுங்கிறதே இல்லை, அறிவுங்கிறதே இதுவரையிலும் இல்லை. இதுவரையிலும் சொன்ன தத்துவங்கள் மூலமாக அறிவுங்கிறது இல்லை. இந்த கலை என்கின்ற தத்துவம் தான் கூடி அறிவை கொஞ்சம் காட்டி கொடுக்கும், அறிவை உண்டு பண்ணுது. அதனால அதுக்கு கலைன்னு பேர், கலா தத்துவம் கலை என்று பெயர். அந்த கலை என்கிறத ஆன்மாவுக்கு விவரம். இப்ப 15 வயசு 16 வயசு விவரம் தெரியலையான்னு சொல்றாங்கல்ல, அது போல இது வரல விவரம் தெரியல, விவரம் தெரியாத வயாவனைய அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்புறம் கொஞ்சம் ஆலோசனை விவரம் தெரிஞ்சாரு. இப்ப இங்க விவரம் தெரியாத ஆள் யாரும் இல்லை, அதனால விவரம் தெரிகிறது போல அந்த கலை தத்துவம் வந்து விவரத்தை உண்டு பண்ணுது. உலகியல் அறிவு முதலானவற்றை அறிவதற்கு ஓரளவு துணை செய்யும். கலை ஆணவத்தை சிறிது நீக்கி ஆணவமலங்கிறது சுத்தமாக அறிவில்லாமல் செய்வது, ஆணவமலம் சுத்தமாக அறிவில்லாமல் செய்வது, இதே ஆணவமலம் என்ன இருக்குதுக்குள்ள ஒண்ணும் தெரியும். இது அப்படியே சொல்றாரு சுந்தரம் சுவாமி, பொத்தினா நோய் பொத்தினா நோய் அது இதனை பொருளறிந்தேன் பொய்த்தொடுவேன். சுந்தரர் துங்கசாமி என்ன சொல்றாரு, பத்திமையும் அடிமையையும் கைவிடுவான் பாவியே. பொத்தினா நோய் அது பொத்தின நோய் தான் மாயாமலத்துல இப்ப விட்டுருக்கிறனாலதான் கொஞ்சம் நமக்கு விவரம் தெரியும். ஆணவமலத்துல இருந்து நீக்கினுமே மாயாமலத்துல இப்ப விட்டுருக்கிறார், அதனாலே கொஞ்சம் விவரம் தெரியும், விவரம் தெரியும். மாயாமலம் எப்படிப்பட்டதுன்னா விளக்கு போன்றது, மாயாமலம் விளக்கு போன்றது. சுத்தமா இருட்டில் நடந்தவனுக்கு விளக்க பொருத்தனா எப்படி இருக்கும், விளக்கு பொருத்தனா எப்படி இருக்கும், பொருள் ஓரளவு தெரியும். ஆனால் பரந்த அளவிலே தெளிவாக தெரியுமா, தெரியும். அதத்தான் விடிவாமளவும் விடுகின்ற வரையிலும் விளக்கு எப்படி இருளிலே ஓரளவு உனக்கு பொருளை காட்டுதோ அது போல தப்பா மாயாமலம் அது முழுவதும் உனக்கு காட்டாதுன்ட்டாரு. அழகா சூரிய மாதிரி உனக்கு காட்டாது, சூரியன் தான் அந்த ஞானம் வந்துருச்சுன்னா சூரிய. ஆகையினால இப்படி நெய்தி தத்துவம் கரதத்துவம் ஆணவத்தை செய்து நீக்கி உயிரின் செயலாற்றலை எழுப்பும், வித்தை உயிரின் அறிவாற்றலை எழுப்பும். அதனால அந்த ஆணவத்தை நீக்கி கொஞ்சம் செயலாற்றலை எழுப்புவதற்கும் அதற்கு மேல அறிவை எழுப்புவதற்கும் துணையாக இருப்பது கலை தத்துவமும் வித்தை என்கின்ற தத்துவம். வித்தியா தத்துவத்தில் வித்தை என்று ஒரு தத்துவம் இருக்கும், அந்த வித்தை தான் அந்த அறிவை உண்டு. நல்ல அறிவாளிங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, நல்ல அறிவாளி அப்படின்னு சொல்றது அது வித்தை, அந்த அந்த தத்துவத்துக்கு வித்தை. அறிவுங்கிறது ஒரு தத்துவம் அப்படின்னு சொல்லுங்க, அறிவு என்பது ஒரு தத்துவம். அந்த வித்தை தத்துவம் என்ன பண்ணும்னா உயிரின் அறிவாற்றலை எழுப்பும், செயல் அறிவுக்கு இப்பத்தே ஆன்மா வந்துகிட்டு இருக்கு, செயலுக்கு அறிவுக்கு வந்துகிட்டு இருக்கு. அப்படி அறிவாற்றல வித்தை விளக்குதா அராகம் விளைவாற்றலை எடுப்பு, அதுக்கு மேல அராக தத்துவம். இந்த அராக எல்லாமே வட முடியுது, அதெல்லாம் அராகம் என்பது ஆசையை உண்டு பண்ணுவது. அராகம் விளைவாற்றலில் விளைவுமே ஆசை. மனுஷன் முதல்ல ஈடுபடுவது ஆசைதான், மனுஷன் முதல்ல ஆசைக்கு பிறகுதான் எல்லாம் உண்டாகுது. அதை அடைய வேணும் என்பது முயற்சி பாடு அனுபவிப்பது எல்லாம் முதல்ல இது ஆசை. முக்கியமான ரெண்டே எழுதுதான், அவன்னா செய்யணும் ரெண்டே எழுதுதான். தயிர் வடை சாப்பிடணும், தயிர் வடை சாப்பிடணும், அப்புறம் அதுக்கான முயற்சி எல்லாம் நடக்கும். அது அந்த தத்துவத்துக்கு அராகமுனுக்கு அந்த ஆசை என்பது ஒரு தத்துவம், ஆசை என்பது ஒரு தத்துவம். அந்த தத்துவம் முக்கியமாகத்தான் இருக்குது, முக்கியமானதாகத்தான் இருக்குது. அதனாலதான் உலகில வாழ்ந்து கொண்டிருக்கிறான், பொருளை தேடிக்கொண்டிருக்கிறான், அனுபவித்துக் கொண்டிருக்கிறான், எல்லாம் அந்த ஆசை. இது இந்த ஆசை எதுல போய் முடியும்னு சொல்ல முடியாது, வேற நல்லதுல ஆசை வர்றது உண்டு. இப்ப மாணிக்க வாசகனுக்கு ஆசை இருந்துச்சு. ஆசை பத்தே பத்து ஆசையா மாணிக்க வாசகன். அவர் என்னமோ சுத்தமா துறவிங்கிறாங்க, அவர் முந்திரி வலையை விட்டுட்டாரு அப்படி சொல்றாரு. அவருக்கு பத்து
ஆசை.
அதனாலே இந்த ஆசை உலகி இல்ல வைக்கிற ஆசை, அப்புறம் கருவிடத்துல வைக்கிற ஆசை. இப்ப நமக்கு எப்படி இருக்குது, ரெண்டு இடத்துல இருக்குதா ஒரு இடத்துல இருக்குதா? ரெண்டு இடத்துல இருக்கு. ஞானிகளுக்கு அஞ்ஞானிகளுக்கு, அஞ்ஞானிகளுக்கு உலகத்திலேயே ஆசை இருக்கும், ஞானிகளுக்கு கடவுளத்திலேயே ஆசை இருக்கும், மிச்சர ஞானிகள் ஆகிய நமக்கு ரெண்டு இடத்துலயே ஆசை இருக்கு. ஆனா ஓரளவு இங்கிட்டு வந்துட்டதுனால இனிமேலும் முழுவதும் ஆசை அங்க வரலாம். அராகதத்துவம் ஆசையை உண்டு பண்ணும், ஆசையை உண்டு பண்ணும், கலை செயலை உண்டு செயலாற்றலை எடுப்போம். வித்ததத்துவம் அறிவை உண்டு பண்ணும், அராக ஆசையை உண்டு பண்ணும். உயிர் இவ ஐந்து ஐந்தனோடும் கூடி நின்று ஐம்புலன்களையும் நுகரும். இந்த ஆசை தத்துவத்து வந்துருச்சு இல்லவா உயிர். இப்ப வந்து 24 இதுல ஒரு 5 29 இந்த ரெண்டு தத்துவம் இருக்குது. புருடன் மாயங்கிறது ரெண்டு இருக்குது. இப்ப காலம் நேதி கலை வித்தை அராகம் 24 5 29 24 5 29 இந்த 29 தத்துவத்துக்கு வந்த உடனே புருட தத்துவங்கிற ஆன்மா இந்த தத்துவங்களோடு கூடி, அது ஆன்மாவோட தத்துவங்கள் கூடி, தத்துவங்களோட ஆன்மா கூடி உலகியலை அனுபவிக்க தொடங்கிடும். இந்த இடத்துக்கு புருட தத்துவம்னு இருக்கு. புருட தத்துவம், புருடன்கிறது ஆன்மாங்கிறது ஒண்ணுதான். புருட தத்துவம் இது ஐந்தனோடும் கூடி வந்து ஐம்புலன்களையும் நுகரும். இந்த அளவுக்கு வந்த பிறகுதான் அது பொருள்களிலே விரும்புவது, உலகியலிலே செல்வதெல்லாம். நுகரும் காலத்து புருடன் என பெயர் வரும். புலன்களோடு கூடி அனுபவிக்கிற காலத்துல இதுக்கு புருடன் பெயர். ஆன்மாவுக்கு அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, புருட தத்துவம். மாயை நிலையில் பொருளை நிலையென கருத செய்து மயக்கும். இப்ப 31வது தத்துவம் மாயை, 31வது தத்துவம் மாயை, 29வது தத்துவம் அராகம், 30 புருடன், 31 மாயம். இந்த 31வது தத்துவத்துலதான் எல்லா முக்கியமான செயல் இருக்கு. இது வந்து மாயை, மாயைன்னு வேறு, இது எல்லாமே மாயத்துவம், இது வேற. இந்த இடத்துல வந்துதான் இவனுக்கு மயக்கம் உண்டாகுதுங்கிறார். மாயை மயக்கம் செய்யும், குறியா மயக்கென்று கொள் அப்படிங்கிற. மயக்கம்னா உலக பொருளை விரும்பி அதிலேயே ஆழ்ந்து அனுபவிக்க வேணுங்கிற மயக்கம். அது நிலையில்லாதத நிலையாக கருதி அனுபவிக்கிற மயக்கம். நிலையில்லாத பொருளை நிலையாக எண்ணி அனுபவிக்கிற காலம்தான் மாயாதத்துவம் வேலை செய்யும். அதுக்கு மாயை, மாயை மயக்கமும் செய்யும் என்றே என்பது சித்தியார். அதனாலே இந்த 31வது தத்துவம் வரையிலும், 31 முத்தியாதத்துவம், 31வது தத்துவம் வரையில ஆன்மாவுக்கு கடவுளுடைய தொடர்பு இல்லாமல் இருந்து கொண்டு உலகியலிலேயே வாழ்ந்து உலகியல் பொருளை அனுபவிக்க வேணும் என்கின்ற அளவுக்கு வந்திருக்கு. இது மாயை என்று பெயர். இப்ப இந்த 24 7 31 வரையிலும் இந்த தத்துவத்தை சொல்லியிருக்கிறார். இந்த தத்துவத்துக்கு மிச்சரம்னு பேர். வித்யா தத்துவத்துக்கு மிச்சர தத்துவம், மிச்சரம்னா கலப்பு. என்ன காரணம் என்றால் சுத்த தத்துவம் அது இயக்குது, அதனால இது சுத்தம். இது இது போய் அசுத்த தத்துவத்தை இயக்குது, அதனால அசுத்தம், அதனால சுத்த அசுத்தம் மிச்சரம். நல்ல வணங்குதான். சுத்த தத்துவமாகிய சுதத்துவ அஞ்சும் வித்யாதத்துவத்தை இயக்குது, அதனால சுத்தம். இந்த வித்யாதத்துவ 7 அந்த அசுத்த தத்துவத்தை இயக்கிறதுனாலே அசுத்தம், அதனால மிச்சரம். அசுத்தம் இங்கிட்டு சுத்தம், இங்கிட்டு அசுத்தம், அதனால சுத்தா சுத்தம் மிச்சர தத்துவம்னு சொல்றது. மிச்சரம்னா கலந்துட்டா. இப்படி இந்த மிச்சரம் போச்சா, இதுக்கு மேல சுத்த தத்துவம். சுத்த தத்துவத்தை பத்தி ரொம்ப சிந்திக்க வேண்டியதா இருக்கு, ரொம்ப ஆழமாக சிந்திக்க வேண்டிய இடங்கள். வித்யா தத்துவங்கள் 7 விளங்கினோம். இப்ப இந்த தத்துவங்களின் 31 மூலமாத்தான் நம்முடைய வாழ்க்கை, அறிவு, ஆசை, மயக்கம் எல்லாமே நடக்குன்னு தெரிஞ்சவங்க தீர்ந்து போச்சு. இந்த 31 தத்துவங்களும் இயங்குவதற்கு ஆன்மா உலகிலே வாழ்வதற்கு துணை செய்வது அந்த 5 தத்துவமே இருக்கு சுத்த தத்துவம். மண்ணகத்தே வந்து வாழச் செய்தானே என்கின்றபடி
இதுக்கு மேலே வந்து வருகிற தத்துவம் தான் சுத்த தத்துவம். சுத்தமான் வித்தியா தத்துவங்கள் 7 விளம்பினும் சுத்தமான் தத்துவங்கள் சொல்ல கேள். நித்தமாம் சுத்த வித்தை ஈஸ்வரம் பின் சொல்லும் சதாசிவம் நல் சக்தி சிவங்கான் அவைகள் தான்.
இந்த சுத்த வித்தை 5 சுத்த வித்தை அப்புறம் ஈஸ்வரம் அப்புறம் சதாசிவம் அப்புறம் சக்தி சிவம். சக்திங்கிறத விந்து என்றும் சிவத்தை நாதம் என்றும் சொல்லுவது. சக்தியை விந்து என்றும் சிவத்தை நாதம் என்றும் சொல்லுவது. அது அதுல வந்து சிவம் பொருந்துவதனாலே 36 தத்துவத்தில் வந்து சிவம் பொருந்துவதனாலே சிவம் ஒண்ணு. அது கீழே இறங்கி வருகின்ற வித்தியாசத்தை விந்து தத்துவத்துக்கு வரும்போது சக்தி பொருந்துவதனால விந்து தத்துவத்தினாலே அதுக்கு சக்தின்னு பேர். சக்தி என்றால் விந்து, சிவம் என்றால் நாதம். இப்ப 5 சுத்த தத்துவத்தை சொல்லியிருக்கிறார். சுத்த வித்தை ஈஸ்வரம் இதுக்கு சிவ தத்துவம் என்று பெயர், சுத்த தத்துவம் என்றும் பெயர். உயிர்களுக்கு அறிவு இச்சை செயல் என்பன இயல்பில் அமைந்தவை, எனினும் அவை ஆணவ மல தடைபடுகின்றன. அத்தடையை நீக்கி இறை அருள் துணை செய்ய நிற்பதற்கு நிலைக்களமாக விளங்குவது சுத்தமாயையாகும். இதை என்ன சொல்றதுன்னா இந்த மூன்றையும் சுத்தமாயை பிரகிருதி மாயை அசுத்தமாயின்னு சொல்றது. இப்ப சுத்த தத்துவம் வித்யா தத்துவம் இது சுத்தா சுத்த தத்துவம் அசுத்த தத்துவம்னு சொன்னோம் அல்லவா, இதையே அந்த சுத்த தத்துவம் 5 சுத்தமாயை என்றும் சுத்த தத்துவம் 5 சுத்தமாயை என்றும் வித்யா தத்துவம் 7 பிரகிருதி மாயை என்றும் இந்த ஆன்மதத்து 24 அசுத்தமாயை என்றும் சொல்லப்படும். இப்படி மாயை இந்த 36 மாயைதான். இந்த 5 தத்துவமும் மாயா தத்துவம் தான், மாயாதான். சுத்தமாயை பிரகிருதி மாயை
திருவருள்
வந்து இறங்கி நிற்பதாகிய நாத தத்துவம் அந்த நாத தத்துவத்துக்கு கீழே அடுத்தாற் போல இருக்கிற விந்து தத்துவம், அந்த விந்து தத்துவத்துக்கு கீழே அடுத்தாற் போல இருப்பது சதாசிவம் என்றும் சொல்லுவது, சாதாக்கியம் என்றும் சொல்லுவது. அந்த தத்துவம் 34, அதுதான் சிவலிங்கம். 34வது சாதாக்கிய தத்துவம் அதுதான் சிவலிங்கம். அது வந்து எப்படிப்பட்டதுன்னா அரு உருவமாக இருக்கிறது. அந்த நாதமும் விந்தும் அருவமாக இருப்பது, நாதமும் விந்து அருவமாக இருக்கிறது. அந்த சுத்த வித்தைக்கு இது சதாசிவத்துக்கு சாதாகியத்துக்கு இருக்கிற ஈஸ்வரர் இருக்குதுவார், அதுலதான் மூர்த்திகள், அதுலதான் மாகேஸ்வர மூர்த்திகள் என்று சொல்லப்படும். 25 மாகேஸ்வர மூர்த்தங்கள் என்று சொல்லுகிறதெல்லாம் அந்த 33வது தூங்கள் இருக்கிறதா மாகேஸ்வர மூர்த்தங்கள். 34வது தான் சிவலிங்கம். 35வதா இருக்கிற விந்து தத்துவமும் அந்த சிவ தத்துவமும் அருவம், அதாவது அரு உருவம் அப்புறம் உருவம். நாதம் விந்தும் அருவம், சதாசிவம் அரு உருவம், மாகேஸ்வரம் சுத்தவித்தே உருவம். அருவம் உருவம் அருவம் இந்த 60க்கு மேலே சுவாமியினுடைய திருமீனி. அது இன்னதென்று யாராலும் சொல்ல முடியாது. இப்ப அருவம் அரு உருவம் உருவம்னு சொல்றோம். இந்த அருவம் சத்திய விந்து நாதமாகிய 60 தத்துவருக்கே இந்த தத்துவங்களுக்கு மேலே சுவாமியினுடைய இயல் சுரூப லட்சணம் சுரூபம். அது இன்னதென்று யாராலும் உணர்ந்த மாமுனிவர் உம்பரோடு ஒளிர்ந்தார் உணர்வுக்கும் தெரிவரும் பொருளே அது. நாத விந்து கலாதி நமோ நம, நாத விந்துகளை கடந்திருப்பதாய் இருக்கிற ஆதியாகிய உனக்கு வணக்கம் வணக்கம். நாத விந்து கலாதி நமோ, நாத விந்துக்களை கடந்திருப்பதாகிய ஆதி. இப்ப இந்த சுத்த வித்தைங்கிறதுலதான் இந்த 4 வகை வாக்குகள் அதற்கு மேலே பிரணவாதி மந்திரங்கள், சத்தகோடி மகாமந்திரேஸ்வரர்கள், அப்புறம் வேதாகமங்கள் எல்லாம் இந்த சுத்த வித்தியில தான் பிறக்கும். நால்வகை வாக்குகள், சத்தகூடி மகாமந்திரங்கள், வேதாகமாதி புராணங்கள், இவைகள் எல்லாமே இந்த சுத்த வித்தையை தோன்றும். அது அதனாலதான் அதுக்கு சுத்த வித்தேனே வீடு. நால்வகை வாக்கு, வேதாகமாதி வந்து மந்திரேஸ்வரர்கள் எல்லாமே சுத்தவத்தில். அந்த சுத்தவத்தைக்கு மேல இருக்கிற மாகேஸ்வர மூர்த்தம் இருக்கு பாரு, ஈஸ்வர தத்துவம், அதுல அந்த 25 மாகேஸ்வர மூர்த்தங்கள், அது கீழே இருக்கிற மந்திரேஸ்வரர், அனந்தேஸ்வரர், சத்தகோடி மகா மந்திரேஸ்வரர், உருத்தர்கள் என்றெல்லாம் சொல்லுகின்ற மூர்த்திகள் அத்தனையும் சுத்தவத்தை. வேதாகம புராண சாத்திர எல்லாமே சுத்தவத்தில. இந்த சுத்தவித்தையின் மூலமாக ஈஸ்வரத்தை அடைந்து, ஈஸ்வரத்தின் மூலமாக சாதாக்கியத்தை அடைந்து, சாதாக்கியத்தின் மூலமாக விந்துவை அடைந்து, விந்துவின் மூலமாக நாதத்தை அடைந்து, நாதத்தின் மூலமாக அப்பால் இருக்கிற சிவத்தை கூடுறது எல்லாம் விளக்குதா? இங்க இருக்கிற உறுப்பினரை பிடிச்சு, கவுன்சிலரை பிடிச்சு, எம்எல்ஏ பிடிச்சு, எம்எல்ஏ மூலமா மாவட்ட செயலாளரை பிடிச்சு, மாவட்ட செயலாளர் மூலமா வந்து மந்திரியை பிடிக்கிற மாதிரி. புரியுதா? சுத்த வித்தைக்கு ஒருவன் வந்து விட்டான்னா அடுத்தாப்புல அப்படி அப்படியே போவான், அப்படி அப்படியே போவான். பிஎஸ்சியை பாஸ் பண்ணிட்டான்னு, ஃபர்ஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டான்னு வச்சு, அப்புறம் என்ன பண்ணுவான் அவன்? ஆமா, பிஎஸ்சிலே பெயில் ஆப்பிட்டான்னா அது போக மனசு வராது, பரவாயில்ல போ அப்படி சொல்லிச்சு, அது பிஎஸ்சியை பாஸ் பண்ணணும். அது போல சுத்த வித்தைக்கு இப்ப நாம எல்லாம் வந்திருக்கிறோம்னு அர்த்தம். ஓரளவு சுத்த வித்தைக்கு வந்திருப்பதுனால இனிமேல் சுத்தம் ஆகும். ஆகையினாலே இந்த அஞ்சு தத்துவங்களையும் இன்னும் நிறைய ஆராயும், அஞ்சு தத்துவங்களையும் இன்னும் நிறைய ஆராய வேண்டிய வேலை. இதுல நிறைய வேலைகள் இருக்கு, எல்லா வேலையும் இந்த அஞ்சு தத்துவத்துக்கு உள்ளதா இருக்கு. இதுல ஏதாவது இதை ஆராய்ஞ்சிட்டோம்னாலே சாமி ஆராய்ஞ்சிட்ட மாதிரி ஓரளவு 31 தத்துவங்களை பத்தி ஓரளவு தெரிஞ்சிருக்கோம். இன்னும் தெரிய வேண்டியது நிறைய இருக்கு, ஓரளவு தெரிஞ்சிருக்கிறோம். அடிப்படை முக்கியமான உண்மைகளை தெரிஞ்சிருக்கிறோம். இந்த சுத்த தத்துவ அஞ்சையும் சிவபெருமான் தான் இயக்கிறார், சிவபெருமான இயக்கிறார். சிவபெருமான் மூலமாக அனந்தேஸ்வரர், வித்தியேஸ்வரர்கள் தான் இந்த வித்யாதத்துவத்தை இயக்குவார். வித்தியேஸ்வரர், வித்தியேஸ்வரருக்குள்ள அனந்தேஸ்வரர் இருக்கிறாங்க, அவங்க தான் இந்த ஆன்ம தத்துவத்தை இயக்குவார். தத்துவங்கள் தத்துவங்களை இயக்காது, அது வேற. தத்துவேஸ்வரர்கள் தத்துவங்களை இயக்குவார். தத்துவங்கள் தத்துவங்களை இயக்காது. ஒரு வண்டி இன்ஜின் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோ, அந்த வண்டிய ஒரு நல்ல வண்டி அதில் பூட்டி இழுத்துக்கிட்டு போற மாதிரி, அது மாதிரி தத்துவேஸ்வரர்கள் தத்துவங்களை இயக்குவார்கள். அந்த தத்துவேஸ்வரர்களுக்கெல்லாம் மேலே இருப்பதுதான் பரசிவம், அதுதான் தத்துவாதீதன்னு. தத்துவா தத்துவங்களை கடந்து இருப்பான். ஆகையினாலே இப்படி 24 ஒரு 31 தத்துவங்களையும், அதற்கு மேலே இந்த 5 தத்துவத்தை பற்றி இன்னும் சொல்ல வேணும். அது அடுத்த வாரத்தில் நன்றாக சிந்திக்கலாம். அதனால் அடுத்த வாரத்தில் இந்த சுத்த தத்துவங்களையும் அதற்கு மேலே சிந்திக்கிறதுல இன்னும் மேலே உயர்ந்த செய்திகளாக நிறைய வருது, உயர்ந்த செய்திகளாக நிறைய. தத்துவங்களை அறிந்த பிறகுதான் அப்புறம் தன்னை எரிதல், தன்னை அறிந்த பிறகுதான் தலைவனை அறிதல். தத்துவங்களை அறிந்தால் பிறகு தன்னை அறியலாம், தன்னை அறிந்த பிறகுதான் தலைவனை அறியலாம். தன்னை அறியார் தலைவன், தன்னை அறியார் முன்னை வினையின் முடிவறியார், பின்னை குருக்கள் என்றும் பேரிட்டு கொள்ளுவர்கள் ஐயோ திருக்கழுதனிலே சிலர் என்று குருஞான சம்பந்தர் பரிதாபம் பாடுறார். தன்னை அறியார் தலைவன், தன்னை அறியார் முன்னை வினையின் முடிவறியார், பின்னை குருக்கள் என்றும் பேரிட்டு கொள்ளுவர்கள் ஐயோ தெருக்கழுதினிலே சிலர். புரியுதா? தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிவை அறிவார், பின்னை வினையை பிசைத்து பிழிவார். சென்னியில் வைத்த சிவனருளார் என்பது திருமந்திரம். அதனால இப்ப தன்னை அறிதல், உலகத்தெறிதல், தன்னை அறிதல், கடவுளை அறிதல், அறிந்தால் அவனை அடைய அப்புறம் ஒரு விருப்பம் கொடுப்பான். நிறையுது, ரொம்ப உயர்ந்த பாடம். அதனால தவறாமல் எல்லாரும் அலட்சியமாக எண்ணப்படாது, அலட்சியமாக எண்ணாமல் லட்சியம் வைத்து தவறாமல் வந்து என்ன மேலும் வர்ற பாடங்கள் ரொம்ப உசந்த பாடங்களாக வரப்போகுது, எல்லாமே உசந்த கருத்துக்களாக வரப்போகுது. அவர்களை தவறாமல் வந்து கேட்டு பயன்பெறுமாறு வேண்டிக் கொள்கிறேன். நம்ம பார்வதி பதையேரே அறியாத வஞ்சரை குறியாதே உபதேச மந்திர பொருளாலே உனை நான் இணைந்தருள்வேனோ முகந்தனக்கிடையோனே இமவான் மடந்த யுத்த விபாலமாலை தந்த சத்துருநாத திருவாவினங்குடி பெருமாளே திருவாவினங்குடி பெருமாளே வான்முயில் வளாது வைக மலிவடம் சுரக்க மன்னன் கோன் முறையரசு செய்ய குறைவிலாது உயிரள் வாழ்க நான் மறையரங்கடோங்க நற்றவம் வெள்ளி மல்க மென்மைகள் செய்வ நிதி விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதி பதையே.